எபேசியர் 1:3 நான் வாசிக்கலாம். அதுல அருமையான ஒரு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படியான ஒரு வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 1 எபேசியர் 1:3 வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பவுலடியார் தன்னுடைய 2வது மிஷனரி ஊழியத்தில் ஸ்தாபித்த அருமையான ஒரு சபை இந்த எபேசு சபை. எபேசு சபை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வாசிக்கும் போது, அது கடவுள் பேர்ல அன்பு கொண்ட ஒரு சபை. பரிசுத்த ஆவியான ஒரு யோவானுக்கு காட்சி கொடுத்த போது, எபேசு சபையை கொடுத்த போது, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செய்து விட்டாய், விட்டு விட்டாய் என்றால், ஆண்டவரை அதிகமாக நேசித்த ஒரு அருமையான ஒரு திருச்சபை. ஆனால் இந்த சபையினுடைய வளர்ச்சிகளை பவுலடியார் பார்க்கும்போது, இந்த சபைகளை பலவிதமான பிரிவினைகள் காணப்பட்டது. அந்த பிரிவினைகள் மத்தியில் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக வாழ வேண்டும், எல்லாவிதமான சத்துருக்களின் தந்திரங்களை முறியடிக்க வேண்டும், சர்வாயுதங்களை நீங்கள் தரிக்க வேண்டும், தேவனுக்காக வல்லமையான ஒரு ஊழியக்காரராக, ஜப வீரர்களாக, நல்ல ஒரு சபையாக மாற வேண்டும் என்று அவர் தன்னுடைய சிறைச்சாலையில இருந்து இந்த சபை மேல வைத்த அன்பினாலே அவர் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இந்த 1வது அதிகாரத்தில் அருமையானவர்களே, அவர் எழுதும்போது சகல பரிசுத்தவான்களுக்கு அங்கு எழுதும்போது எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி எழுதுகிறார். விசுவாசிகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவினுடைய கிருபையினாலே அவர்கள் மீட்கப்பட்டவர்களுக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். எழுதும் போது அந்த சபை குறித்து ஒரு மேன்மையாக உயர்த்தி என்ன சொல்லுகிறார், கலத்திய சபைக்கு அப்படி எழுதவில்லை, நீ குலேசிய சபைக்கு அப்படி எழுதவில்லை, அல்லது பிலிப்பு சபைக்கு அப்படி எழுதவில்லை, நீங்கள் பாப்பிலானால் 1 குருந்திய 2 குருந்திய சபைக்கு அவர் எழுதவில்லை, அல்லது தீத்து தீமத்தியுக்கு அவர் எழுதவில்லை. ஆனால் இந்த 3வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கும் போது, ஏன் உங்களுக்குள்ளாக பிரிவினைகள், ஏன் உங்களுக்குள்ளாக வேறுபாடுகள், ஏன் உங்களுக்குள்ளாக ஒரு மாதிரி டிஸ்பியூட், டிவிஷன் இன் தி சர்ச், வாய், வாட் இஸ் தி ரீசன்? ஆவிக்குரிய உன்னத கிருபையினாலே ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்பியிருக்கிறார் என்று பவுலியார் அவளை குறித்து சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் போது எபிரேய பாஷையில அருமையான உள்ளே பராக் என்று சொல்லுவார்கள். எபிரேய பாஷையில பராக் அப்படி என்றால் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:22 பழுகி பெருகி நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள், ஆசீர்வாதம் உலக பிரகாரமாக எபிரேய பாஷையினுடைய அந்த வார்த்தை. ஆபிராமை கர்த்தர் அழைத்த போது ஆதியாகமம் 12:1-3 கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆதியாகமம் 22:16-18 ஆபிராமை ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பராக் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 27:26-29 வாசிக்கும் போது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பவுலடியா சொல்லும் போது எபிரேய பாஷையில அருமையானவர்களே, இலோகியோ, இலோகியோ என்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், 1 பேதுரு புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கடவுள் உங்களை ஆவிக்குரிய உன்னத அழைப்புக்கு அழைத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார். உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளஸ்ஸிங் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளாக மறைந்து கிடக்கிற, உங்களை உயரமாக்குகின்ற, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துகின்ற ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களாலே உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட, மதிய நேரத்தில் உங்களோடு கூட இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லும்போது, அருமையான ஐயா அவர்கள், நான் என்னுடைய பிரசங்கத்தையே பாட்டாக நீங்க பாடிட்டீங்க, போட்டு வச்சிருக்கீங்க. ரொம்ப ஆங்கிலத்தில் இந்த பிள்ளைகள் நம்ம எல்லாம் பாடினாங்க, பாடும்போது இதுல நான் குறித்து வைத்திருக்கிற மூன்று காரியங்களே இங்க பாடலாக அமைந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இது தீர்க்க தரிசனமாக யார் செய்தது? நீங்க செய்தீங்களா? தீர்க்க தரிசனமாகவே என்னுடைய பிரசங்கமே இந்த பாட்டுல இருக்குது, அவ்வளவுதான். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்பர் ஒன் வாசித்து பாருங்க அருமையான உள்ளே. இதுல இந்த 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது, முதலாவது அதிகாரம் 1 முதல் 14 அந்த வசனங்களை வாசிக்கும் போது இங்க திருச்சுவ தேவனுடைய மகிமையை நான் பார்க்கலாம். அது ஒரு டியூன் காட், அந்த திருச்சுவ தேவனுடைய மகிமையை கூட இங்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். கடவுள் எவ்விதமாக ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். நம்பர் ஒன் என்ன தந்திருக்கிறார் சொல்லும் போது வாஸ்து பார்ப்போம். எபேசியர் 1:4-5 வசனம் வாசிக்கலாம். 4, 5, 6 வாசிப்போம். நல்ல நல்ல அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த 4வது வசனம் 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் சொல்லும் போது, நம்பர் ஒன், விலையேற பெற்ற தெரிந்து கொண்ட ஆசீர்வாதம், the precious spiritual blessing of election or adoption. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை உன்னத ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது, எங்கேயோ இருந்தீர்கள், எப்படியோ வாழ்ந்தீர்கள், ஆனால் உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆகினாலே இந்த ஆசீர்வாதத்தை நீங்க மறந்துடவே கூடாது என்று சொல்லுவதுபடியாக பவுலடியார் இந்த அருமையான எபேசு நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். ஆவிக்குரிய உன்னத வரங்கள் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமே. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னதங்கள்ல ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது தெரிந்து கொள்ளுவது, கிரேக்க பாஷையில எக்லாஸ்டாய் என்று சொல்லுகிற அந்த கிரேக், அதாவது எல்லாம் இருக்கிறது, எல்லா பொருட்களும் இருக்கிறது, அதுல எனக்காக ஒன்றை எடுத்துக் கொள்வது அல்லது எனக்காக அதை சூஸ் பண்ணுவது, அது எனக்காக அதை அப்படியே படித்துக் கொள்வது என்று சொல்லு அர்த்தம் உள்ளது. ஆக இங்க உள்ள இங்க நிறைய பொருட்கள் இருந்தது, ஆனால் அவர்களுக்கு தேவையான இல்லைங்களா, நிறைய பொருள் இருக்கிறது. இதே போல ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஆமே. ஒருவேளை இவர்கள் நினைக்கலாம், நான் இதை தெரிந்து கொண்டேன், அதை எடுத்துக்கொண்டேன், இதை எடுத்து நான் பிஸ்கட் எடுத்துக்கொண்டேன், தண்ணீர் எடுத்து, இதெல்லாம் பார்வைக்கு அர்த்தமாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த அர்த்தங்களை ஆண்டவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பவுலடியார் அதான் சொல்லுகிறார். நீங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்க்கும்போது, பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அனித்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். ஞான பிரகாசம், யுவர் வேஸ்ட், ஆனால் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார். இங்கு உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், உங்களை இயேசு கிறிஸ்து உன்னத ஆவிக்குரிய அந்த ஆத்மாவினாலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன தண்ணியை போய் எடுத்துட்டீங்களே? இல்ல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆக ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது, அருமையானவர்களே, விலையேற பெற்ற ஒரு இலெக்ஷன், தெரிந்து கொள்ளுதலின் ஒரு அருமையான அழைப்பு. இந்த சபைக்கு கர்த்தர் உங்களை விசுவாசிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இத்தனை பொருட்கள், அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னை தன்னுடைய ஊழியர்களுக்காக, தன்னுடைய சபைக்காக, உன்னதங்களே ஆவிக்குரிய வரங்களாலே நிரப்புவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை தனக்காக தெரிந்து கொண்டார். எரேமியா புஸ்தகம் 1:5 வாசிக்கும் போது, தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி வாசித்து பாருங்களே. அந்த எரேமியாவின் புஸ்தகம் 1:5 வாசிக்கும் போது ரொம்ப, அதாவது இந்த இந்த ஹிம்ல நீங்க அதை அந்த இதுதாங்க உன்னதமான ஆசீர்வாதம். எங்கேயோ நான் பிறந்தேன், எந்தையோ ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டேன், ஆனால் என்னை என் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டாரே, அதுதான் உன்னத ஆசீர்வாதம். ரெவரன் கனராஜ் அவர்களை, அருமையான கார்வின் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே, அதுதான் உன்னத ஆசீர்வாதம். நீங்க பாருங்க, இந்த ஹிம்ல எழுதப்பட்டிருக்குது, வி ஆர் ப்ரீ டெஸ்டினேட்டட் பை காட்ஸ் பிளான். ஆண்டவுடைய வெளியேறப்பட்ட தேர்ந்தெடுப்புனாலே ஆண்டவர் உங்களை மன்னியமாக அவர் திருத்தெடுத்திருக்கிறார். அருமையான அன்பு சகோதரர்கள், தங்களுக்கு வேண்டி எடுத்துக்கொண்டது போல அருமையானவர்களே, அது அற்புதமாய் காணப்படலாம். ஆண்டவர் வெளியேறப்பட்டதாக உங்களை மென்னையுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகி நான் சொல்ல வேண்டும், ஆண்டவர் என்னை என் தாயில கருவிலே தெரிந்து கொண்டார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு சொந்தக்காரன், இயேசுவுக்கு நான் சொந்தக்காரன், இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்று கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும். உலக ஆசீர்வாதங்கள் அல்ல, அது வந்து கொண்டே இருக்கும், அது தானாகவே வந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் என்னை உன்னதங்களிலே, என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கலாத்தியர் எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், என்னை தாயின் கருவிலே, கலாத்தியர் 1:15 அவர் சொல்லும் போது, என்னை தாயின் கருவிலே என் ஆண்டவர் என்னை என்ன செய்தார், அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். ஆகினால அவர் காட் த ஃபாதர் எலெக்டட் அஸ், அத இந்த திருத்துவ தெய்வத்தில் முதலாவது நான் சொல்லுவேன், அந்த ஃபாதர் பிதாவானவர் நம்மளை தன்னுடைய கருவிலே அல்லது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தெரிந்து வைத்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக. அதுதான் உன்னத ஆசீர்வாதம், அதுதான் உன்னத ஆசீர்வாதம். இதைவிட மேலான ஆசீர்வாதம் நான் சொல்வதற்கு இல்லவே இல்லை அருமையானவர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்ட ஜாதிகளாக, தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக. பேதுர் எழுதும் போது, நீங்கள் எல்லாரும் தேவன் தெரிந்து கொண்ட பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்தமான கூட்டம், ஆசாரிய கூட்டம் என்று பேதுரு சொல்வது போல ஆண்டவர் உங்களையும் என்னையுமாக தெரிந்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் அருமையானவர்களே, அங்கே 7 அங்கு போடப்படுகிறது, அவருடைய கிருபையின் ஐசுவத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐசுவத்தின்படியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பையாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆக விலையேற பெற்ற, ஆக இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லும்போது விலையேற பெற்ற மறுபுறமாக்கப்பட்ட ஆசீர்வாதம், the precious spiritual blessing of transformation, மறுபுறமாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நாங்க எங்க ஊர்ல வந்து ஸ்கூல் நடத்தினாங்க. அங்க நடத்தும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப நான் வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நடத்தினேன். அந்த வாய்ப்பு 10 நாள் நடத்தும் போது அந்த பசங்களுக்கு சொன்ன அந்த தலைப்பு என்னவென்றால் விஜயனின் இதயம். விஜயனின் இதயம் அதை பத்தி நீ டீச் பண்ணு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் சரி டீச் பண்றேன். விஜயனின் இதயத்துக்குள்ள என்ன இருக்குது? மார்க் 7 அதிகாரத்தில் 20 வசனத்தில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. விஜயனின் இதயத்துக்குள்ள வாசிங்க, மார்க் 7:20, மார்க் 7:20, 21, 22 வாசிங்க. தீட்டுப்படுத்தும் பொல்லாத சிந்தனை, உபச்சாரம், வேஷித்தனம், கொலைபாதம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேதம் புறப்பட்டு வரும். இதையெல்லாம் ஒரு மனுஷன் என்ன செய்யும்? இதை நான் எங்க பசங்களுக்கு 10 நாள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 10 நாள் சொல்லிட்டு இருக்கிறேன். தம்பி நல்ல கவனி, விஜயனின் இதயம், உன் இதயம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிடலாம் சொல்றேன். அந்த மயில், பாம்பு, அப்புறம் தவளை, குரங்கு, யானை, சிங்கம், இப்படி எல்லாம் அந்த இதயத்துக்குள்ள வச்சு கதை சொல்லிட்டு இருக்கோம். 8வது நாள் ஆண்டவர் என்னோட கூட பேசினார். ஏன் ஞானபிரகாசம், நீ விஜயனின் இதயத்தை பற்றி பசங்களை சொல்லிட்டு இருக்கிய, உன் இதயம் எப்படி இருக்குது? அவங்க விஜயன் இதயம் போல தம்பி உன் இதயம் இருக்கக்கூடாது, உன் இதயத்துல அது இருக்குது இது இருக்குன்னு சொல்றீங்க, உன்னுடைய இதயத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட 1973வது ஆண்டு மே 8 என்னோடு கூட பேசும்போது அருமையானவர்களே அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல நான் சொன்னேன், ஆண்டவரே நான் பாவி, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவியேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில நான் ஒரு ட்ரெடிஷனல் CSI பேக்ரவுண்ட்ல வந்திருந்தாலும் கூட, அன்றைக்கு தான் ஒரு ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அமேன் சொல்லுங்க. சும்மா பாடலாம், இம் பாடலாம், கித்தனை பாடலாம், வந்து உட்கார்ந்தா எல்லாம் செய்யலாம், ஆனா ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம், the precious blessing of blessing transformation. பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து அந்த கதை சொல்லும் போது நான் வெளியே போயிட்டு அப்பதான் உள்ள வந்தேன். யாரை கொடுத்து சொன்னாங்க சொல்லுங்க? சகைய பற்றி. அவன் சகையு இயேசு அவங்க வாழ்க்கையில் வந்த போது அவன் சொன்னான், நான் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க, சொல்லுங்க, பேச மாட்டீங்க. எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன், நாளத்தலையா கொடுக்கிறேன். டிரான்ஸ்பர்மேஷன், மறுமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு அம்மாவோட இயேசு பேசினார். அந்த அம்மா குடத்தை விட்டு வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஊருக்குள்ள ஓடி போய் நான் செய்த எல்லாவற்றையும் இவர் சொல்லிவிட்டார். வாழ்க்கையில டிரான்ஸ்பர்மேஷன், மறுமாக்கப்பட்ட ஒரு அனுபவம், அதுதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில இந்த அனுபவம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் பாவத்தை மன்னித்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐசுவத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவமாகிய மீட்பு நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பியிருக்கிறேன், பாவத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தரே விடுதலை தந்திருக்கிறான், என்னுடைய எல்லா விதமான ட்ரெடிஷனல் பிலீஃப்ஸ் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிறார். பவுல் சொல்லுகிறார் 9வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார் 9:6 ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? யாரவன்? எல்லா கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவன். He was a religious terrorist. ஆனால் இயேசு அவனுக்குள்ளாய் வந்த உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் அருமையானவர்களே, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம். சமாரியா ஸ்திரீ மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட இருந்தால் எனக்கு பாவம் வேண்டாம். இயேசு சொன்னார், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன். உனக்கு எத்தனை புருஷன் இருந்தார்கள்? 5 பேர் இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, ரிடெம்ஷன், விலையேறப்பட்ட ஒரு கிருபையை அவள் பெற்றுக் கொண்டதுனால வேகமாக ஓடி ஊருக்குள்ள ஓடி போய் அவள் சொன்னால், வந்து பாருங்கள், இவர் கிறிஸ்து தானா? என் அருமையான தேவ சனங்களே, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோதனம், எனக்கு தந்திருக்கிறார். 1973 தம்பிமார்களுக்கு விஜயனின் இதயத்தை பற்றி சொன்னேன். 7 நாள் சொன்னேன். 8ஆம் நாள் சொல்லும் போது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார், உன் இதயம் எப்படி? சரண்டர் பண்ணினேன். எனக்கு உங்க மத்தியில ஊழியக்காரனாக நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உன்னத சொல்லுங்க, உன்னத ஆசீர்வாதம், உன்னத ஆசீர்வாதம். அவர் காட், த சன் சேவ்ட் அஸ். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இதுதாங்க ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம். கடைசியாக வாசிக்கலாம் அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டது. கடைசியாக நான் வாசிக்கிறேன், வாசித்து பாருங்கள் அருமையானவர்களே. 13வது அல்லேலூயா. நீங்க பாடின அந்த ஹிம் அதை எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்க உங்க சீட்டு பக்கத்தில் அதுல முதலாவது இரண்டாவது வார்த்தையில கீழே இருக்குது, ஃபுல் ரிடெம்ஷன் த்ரூ கிரைஸ்ட் பிளட், சின்ஸ் ஃபர்கிவ்னஸ் ஹாஸ் பீன் ஓன். இயேசு கிறிஸ்துவினாலே அருமையான உள்ள ரட்சிப்பு. 4வது வார்த்தையில போடப்படுது, வி ஆர் ப்ரீடெஸ்டினேட் பை காட்ஸ் பிளான், ஆண்டவனாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். 3வதாக 5வது அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, வி நவ் ஹாவ் த ஸ்பிரிட் சீல், பரிசுத்த ஆவியினாலே அனுபவம். வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ்? ஆவிக்குரிய உன்னத வரங்கள் என்றால் என்ன? பவுல் சொல்லுகிறார், எபேசு சபையே நீ ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டாய், எபேசு சபையே நீ ரட்சிக்கப்பட்டாய், பாவம் மன்னிப்பு பெற்றாய், அதோடு கூட பரிசுத்த ஆவியினாலே நீ முத்திரிக்கப்பட்டிருக்கிறாய். இதுதான் உன்னை ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட வேண்டும். நான் முத்திரிக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பவுல் எபேசு சபைக்கு அப்போஸ்தலர் 18:19 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசு சபைக்கு அவர் சென்றபோது அறிமானவர்களே, அங்கே விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட வேண்டும், முத்திரையாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி எபேசு சபையாரே, இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதனாலே அருமையானவர்களே, விலையேறப்பட்ட பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட அருமையானவர்களே, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம், the precious spiritual blessing of power of anointing. வல்லமையினால் தேவ அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். சபைகளிலே பரிசுத்தாவியானுடைய ஆளுகை நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். திருச்சபைகளே பரிசுத்தாவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு அனுபவம். அதுதான் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்று சொல்லி பவுலடியார் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் சொல்லுகிறார். 1977 இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்ட போது என் ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்திலே, இந்த கனமான ஊழியத்திலே அவர் பயன்படுத்த சித்தமுள்ளவர்களாயிருக்கிறார். ஆக ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்படுகின்ற, பரிசுத்த ஆவியினாலே அச்சாரமாக்கப்படுகின்ற, நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு அச்சாரம் என்னை மேலே குத்தப்பட்டிருக்கிறது. ஆகினாலே ஆண்டவருக்கு நான் மகிமையாக நான் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் என்று வரும்போது அதனால என்ன ஆசீர்வாதம்? நம்பர் ஒன், சீக்கிரமாக. அதனால என்ன ஆசீர்வாதம்? 2:10 அங்கு அண்ணா சொல்லுகிறார்கள், அபிஷேகத்தினாலே அவருடைய கொம்பு உயரும். பரிசுத்த உன்னத ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய மக்களை தேவன் உயர்த்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவுடைய கொம்பை கர்த்தர் என்ன செய்வாரா? உயர்த்துவார். உடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். சங்கீதம் 18:28 வாசிக்கும் போது அங்கு எழுதப்படுகிறது, அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் அரணான அடைக்கலமாக இருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். 3வதாக வாசிக்கிற ஏசையா 10:27 வாசிக்கும் போது அபிஷேகத்தினாலே நுகம் என்ன செய்யுமா? முறிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தாவினாலே உத்தரிக்கப்படுகிற பரிசுத்தாவியனுடைய நிறைவு ஆளுகை எனக்குள்ளாக, நமக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக, சபைக்குள்ளாய் வரும்போது நம்மளை ஆளுகை செய்கிற எல்லா நுகங்களை கத்த முறிக்க வல்லவராயிருக்கிறார். வியாதியின் நுகங்கள், எல்லா சாபத்தின் நுகங்கள், கடன் பிரச்சனைகளின் நுகங்களை கத்தர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் என்று இந்த மதிய நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக சிலர் 19:6-19 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா பவுலடியார் பரிசுத்தாவிய அந்த வல்லமையினாலே நிரந்தவனாலே அவன் அவனுடைய கச்சைகள், அவனுடைய உருமாள்களை போடும்போது அனைவர் என்ன செய்தார்கள் சொல்லுங்க? சும்மா இல்ல, சும்மா இல்ல, சும்மா நடந்து போனதில்லை. நான் பிடிஹெச், எம்டிஹெச், எம்டிஹெச் டாக்டர் எல்லாம் மினிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன், தியாலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். தியாலஜி என்னை ஒன்னும் செய்ய முடியாது. அங்கி போட்டிருக்கிறேன், செய்ய முடியாது. எஜுகேஷன் ஒண்ணு செய்ய முடியாது. ஆனால் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம் என்ன சொல்லுகிற அந்த பரிசுத்தாவிய ஆவியானுடைய நிறைவு எனக்கு வரும்போது என்னுடைய ஊழியம் வித்தியாசமான ஊழியமாக மாறும், என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். பவுல் அவன் நடந்து போகும்போது அவருடைய நிழல்கள் பட்டது, உருமாள்கள் கட்சி போடப்படும் போது அங்கு அற்புதம் நடந்தது. அது மாத்திரமல்ல, மாயக்காரெல்லாம் கொண்டு வந்த அந்த புஸ்தகத்தை எடுத்து எரிக்கிறார்கள். எவ்வளவு வெளியேறப்பட்ட காசுகள், பயங்கரமான அனுபவங்கள் ஆதி காலத்தில் நடந்தது. அதே அனுபவத்தை கர்த்தர் உங்க சபையிலே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வல்லமையான காரியங்கள் செய்ய அவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆகினால பரிசுத்தாவியனுடைய அந்த அச்சாரம் என்று சொல்லும் போது ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயங்கரமான விடுதலையாக்குகிற ஒரு ஊழியக்காரர்களாக பயன்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே என் அருமையான தேவ ஜனங்களே, இந்த மதிய நேரத்தில் இந்த சபைக்கு ஆண்டவர் என் மூலமாக எதை சொல்ல வந்த காரியம், ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் உங்க சபைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அது முதலாவது, ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலே அன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்தீர்கள், எங்கேயோ வாழ்ந்தீர்கள், எப்படியோ உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், எப்படி என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதம். மூன்றாவதாக, அருமையான பரிசுத்த ஆவியினாலே அச்சாரமாக்கப்பட்ட பவுல் சொல்லுகிறான், இந்த பரிசுத்த ஆவியினாலே அச்சாரமாக்கப்பட்ட இந்த ஆவியானவரை ஏன் துக்கப்படுத்துகிறீர்கள்? உன்னத ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிறுத்திருக்கிறாரே. என் அருமையான தேவ சனங்களே, கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, உங்க குடும்பத்தை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாய் வருவாராக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் வருவாராக, எல்லா நுகங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் முறிப்பாராக, ஊழியத்திலே உங்களை கொண்டு இந்த தேசத்திலே கர்த்தர் என்ன செய்ய வேண்டுமோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள், உன்னத ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைத்திருக்கிறார் என்று பவுலடியார் சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சனங்களே, கர்த்தர் உங்களுடைய உங்களை தாயின் கருவிலே உலக தோட்டத்திற்கு முன்பாகவே நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு விலையேறப்பட்டது. ஞானிகளை வெக்கப்படுத்தபடி பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார் என்று எழுதுகிறார். அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார் எழுதுகிறார். உங்களையும் என்னையுமாக ஆண்டவர் எந்த ஊழியத்துக்காக ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு தம்பி ஐயா அம்மா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தக்காரர்கள், என் இயேசுடைய பிள்ளைகள், பிதாவுக்கு சொந்தமான பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எனக்காக உங்களுக்காக கல்வார் சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு வந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு சொல்ல முடியும், நான் இயேசுவின் பிள்ளை. ஆமேன். சத்தம் வரலையே? ஆமேன். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள், நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள். அதுதான் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானாலே முத்திரிக்கப்பட்ட நீங்க யாருக்கும் சொந்தக்காரர் அல்ல, நீங்க தேவனுடைய கிருபைக்குள்ளாக அச்சாரமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருக்கே சொந்தக்காரர்கள். இந்த கிறைஸ்ட், இந்த தமிழ் சபையில் வந்திருக்கிற நீங்கள் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள், அவர்னாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது யாரும் மறுக்கவே முடியாது. உங்க மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்க குடும்பத்தின் மேலே, உங்க திருச்சபையின் மேலே ஒரு அச்சாரம் இருக்கிறது. உங்களை யாரும் தொடர முடியாது. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இவ்வளவு நேரம் இந்த வசனங்களை தியானம் பண்ணி எழுந்து நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு தேவையப்பா. இவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வர 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 உலக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பின்னாக வந்து கொண்டே இருக்குமாப்பா. உமக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து சாட்சியாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த அருமையான சபை சபையை நடத்துகிற அருமையான போதகர் ஐயா, குடும்பத்தார், அருமையான திருச்சபையினுடைய மூப்பர்கள், சபை விசுவாசிகள், அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இதனாலே அவர்களுக்காக ஜபம் பண்ண தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஊழியக்காரனாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தினாலே நீ நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.